So we'll continue where we left off in our last session.
கடந்த கூட்டத்திலே நாம் எங்கே தியானித்துக் கொண்டிருந்தோமோ தொடர்ந்து அதை தியானிப்போம்.
We were thinking about having the mind of Christ.
கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருப்பது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
Remember this, that every change comes through a change in the mind.
இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. ஒவ்வொரு மாற்றமும் நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய மாற்றத்தின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது.
If the devil wants to make you sin, he has to get you to think in that way first.
உங்களை பாவம் செய்யும்படியாய் பிசாசு விரும்பினால் முதலாவது அந்த கோணத்திலேயே சிந்திக்க தூண்டுவான்.
If a man wants to commit murder, he thinks about it first.
ஒரு மனிதன் கொலை செய்ய விரும்பினால் அவன் முதலாவது கொலை செய்வதை குறித்து அவன் சிந்தையிலே ஆரம்பிக்கிறது.
He wants to commit adultery, he thinks about it first.
ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அது ஆரம்பிக்கிற இடம் முதலாவது சிந்தை.
When he plans to cheat somebody, he thinks about it first.
யாரையாவது ஏமாற்ற முடியாய் விரும்புகிறானால் முதலாவது அவன் சிந்தையிலே ஆரம்பிக்கிறான்.
Or you are jealous of somebody, it's in your mind.
யார் மீதாவது பொறாமை கொள்ளுகிறீர்கள் முதலாவது அது உங்களுடைய சிந்தையிலே ஆரம்பிக்கிறது. யார் மீதாவது ஏற்படுகிற கசப்பு முதலாவது எண்ணத்தில் ஆரம்பிக்கிறது.
The love of money, in your mind.
அது மனதில் ஆரம்பிக்கிறது.
It's not a question of how much you have, it's a question of the way you look at money.
எவ்வளவு பணம் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல, ஆனால் பணத்தை எப்படி பார்க்கிறீர்கள் சிந்தையிலே என்பதுதான் காரியம்.
For example, when a woman dresses very immodestly,
தகுதியற்ற விதத்திலே ஆபாசமாக ஒரு ஸ்திரீ ஆடை அணிந்திருந்தால்,
the sin is not in the dress.
பாவம் அந்த ஆடையிலே இல்லை.
It's in the mind which has made her decide to dress like that.
இது போன்று ஆடை அணிய வேண்டும் என்று தீர்மானிக்க வைத்த ஒரு மனது இருக்கிறது அல்லவா, அங்கே தான் பாவம் இருக்கிறது.
See, when she goes to buy a dress,
துணிமணி வாங்க முடியாய் போகிறாள்.
A woman thinks, this, even if it shows my body a little bit, it's more fashionable.
அந்த ஆடையை வாங்கும் பொழுது அந்த ஒரு பெண் என்ன நினைக்கிறாள், இந்த புடவை வாங்கினால் இந்த ஆடையை வாங்கி அணிந்தால் சற்று என்னுடைய சரீரத்தை வெளிக்கூடாக காணக்கூடிய அளவுக்கு அது டிரான்ஸ்பரண்டாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அதை வாங்கலாம் என்று மனதில் எண்ணுகிறாள்.
It's in the mind.
அது மனதில் ஆரம்பிக்கிறது.
Or nowadays they wear very tight pants, some women, just to show their body, or tight dresses.
இறுக்கமான ஆடைகளை அடைந்து தங்களுடைய சரீரத்தினுடைய அங்கங்களுடைய வளைவுகள் எல்லாம் காண்பிக்கும் முடியாக இறுக்கமாக ஆடைகளை அணிகிறார்கள் சில பெண்கள்.
All these tailors and designers know how these women think.
இந்த ஸ்திரீகள் பெண்கள் எப்படி எண்ணுகிறார்கள் சிந்திக்கிறார்கள் என்பதை டெய்லர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள்.
The sin is not in the dress, it's in the mind.
அந்த பாவம் அணிகிற ஆடையிலே இல்லை, பாவம் மனதிலே இருக்கிறது.
You change your dress, you don't become holy.
ஆடையை அணிவதை விதத்தை மாற்றிவிட்டால் உடனே பரிசுத்தவாட்டியாய் மாறிவிடுவதில்லை.
If you take off your jewels, you don't become holy.
நகையை கழற்றி விட்டால் நீங்கள் பரிசுத்தவாட்டியாய் மாறுவதில்லை.
It's in the mind.
மனதிலே தான் இருக்கிறது.
If the mind does not change,
மனதிலே மாற்றம் ஏற்படவில்லை என்றால்,
when you remove your jewels,
நகைகளை கழற்றினாலும் கூட,
your mind will always be criticizing other people who got jewels.
நகை அணிந்திருக்கிறவர்களை பார்த்து உங்களை மனது எப்பொழுதும் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கும்.
You don't have a television in your house.
உங்க வீட்டிலே டிவி இல்லை.
You're always criticizing other people who got television.
டிவி வைத்திருக்கிறவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள், மனதில் எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள்.
Problem is in the mind.
பிரச்சனை மனதிலே தான் இருக்கிறது.
Then you're not doing these things to please God. You're doing it according to a law.
இப்பொழுது நீங்கள் இவைகளை எல்லாம் தேவனை பிரியப்படுத்த முடியாக செய்யாதபடிக்கு நீங்கள் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று செய்கிறீர்கள்.
If you can remove your jewels and never judge another person who wears jewels, then you become a godly person.
நீங்கள் நகையை கழற்றி விட்டு நகையை அணிந்தவர்களை ஒரு காலம் குற்றப்படுத்தாத ஒரு ஆவி உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் உண்மையாலுமே ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்திருக்கிறீர்கள்.
If you get rid of your television and never judge another person who's got television.
உங்கள் வீட்டிலே டிவி இல்லை, ஆனால் டிவி வைத்திருக்கிறவர்களை ஒரு காலம் நியாயந்திருக்காத ஒரு ஆவி இருக்கிறது என்றால்,
then you are not under law.
நீங்கள் பிரமாணத்துக்கு கீழாக இல்லை.
The mark of a person who is under law,
பிரமாணத்தின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அடையாளம்,
one mark,
ஒரு அடையாளம்,
is that when he gives up something, he expects everybody else also to give it up.
அவன் ஒன்றை விட்டுவிடும் பொழுது எல்லாரும் அதை விட்டுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.
That is one of the clearest marks that such a person is under the law.
இப்படிப்பட்ட நபர் பிரமாணத்துக்கு கீழாக தான் இருக்கிறார் என்பதற்கு இதுவே தெளிவான ஒரு அத்தாட்சி.
Their life is very miserable.
அவருடைய வாழ்க்கையே மிகவும் துக்கமானதாய் மாறிவிடுகிறது.
They can never come into this righteousness of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியால் உண்டாகக்கூடிய ஒரு நீதியுள்ள வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் ஒரு காலம் வர முடியாது.
Whatever righteousness they do is a dead work.
அவர்கள் செய்யக்கூடிய நீதி எல்லாம் செத்த கிரியையாய் இருக்கிறது.
we must do our righteousness before God.
நம்முடைய நீதியை தேவனுக்கு முன்பாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
See, Jesus never committed adultery.
இயேசு ஒரு காலம் விபச்சாரம் செய்யவில்லை.
He didn't judge people who committed adultery. He had mercy on them and forgave them.
ஆனால் விபச்சாரத்தில் விழுந்தவர்களை இயேசு கிறிஸ்து ஒரு காலம் நியாயந்தீர்க்கவில்லை. அவர்களை தேவன் மன்னித்தார்.
In Samaria, he had mercy on a woman who had divorced 5 times.
சமாரியா தேசத்திலே 5 முறை தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்த ஒரு பெண்ணை தேவன் பார்த்தார்.
A woman who was sleeping with a man who is not even her husband.
இப்பொழுது தன்னுடைய புருஷன் அல்லாத ஒரு மனிதனோடு கூட இப்பொழுது படுத்துக் கொண்டிருக்கிறாள்.
Of course, Jesus knows it's all wrong.
இவைகள் எல்லாம் தவறு என்று இயேசு அறிந்திருக்கிறார்.
But he had compassion.
ஆனாலும் அந்த ஸ்திரீயின் மீது மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தார்.
If you have New Testament righteousness, you will have compassion on sinners.
உங்களுக்கு புதிய ஏற்பாட்டு நீதி இருக்குமானால் பாவிகள் மீது உங்களுக்கு ஒரு மனதுருக்கம் ஏற்படும்.
But if your righteousness is only external, then it is a legal righteousness.
உங்களுடைய நீதியானது புறம்பாக காணப்படக்கூடிய வெளியரங்கமாய் காணப்படக்கூடிய ஒரு நீதியா இருக்குமானால் அது பிரமாணத்தின் கீழாக இருக்கக்கூடிய நீதி.
This is the biggest problem with people pursuing holiness.
பரிசுத்தத்தை தேடுகிற மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான்.
A lot of their holiness is external.
அவருடைய பரிசுத்தம் எல்லாமே அவர்களை பெருமையுள்ளவர்களாய் மாற்றி விடுகிறது.
How they dress,
அவர்கள் ஆடை அணிகிற விதம்,
what type of things they have in their home and don't have,
அவங்க வீட்டில் என்ன விதமான பொருள் இருக்கிறது என்ன விதமான பொருள் இல்லை.
Let's turn to Romans 12 verse 2.
ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்துக்கொள்வோம்.
Here it speaks about the minds.
இங்கே இந்த வசனம் மனதை குறித்து பேசுகிறது.
It's a very important verse about the mind.
மனதை குறித்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம்.
It says, don't be conformed to the world but be transformed by the renewing of your mind that you may prove what the will of God is, that which is good and acceptable and perfect. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு
ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாகுங்கள்.
Now I want to read that verse slowly.
இந்த வசனத்தை நான் இப்பொழுது மெதுவாக உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன்.
What it's saying is,
இந்த வசனம் என்ன சொல்லுகிறது
என்றால், don't be conformed to the world in your mind.
உங்களுடைய மனதிலே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம்.
Where is worldly dress, in your mind or in your body?
உலக பிரகாரமான ஆடை என்பது எங்கே இருக்கிறது? உங்களுடைய மனதிலே காணப்படுகிறதா அல்லது உங்களுடைய வெளியரங்கமான ஆடையிலே காணப்படுகிறதா?
Here it says worldly dress is in your mind.
உலக பிரகாரமான ஆடை அணிவது உங்களுடைய சிந்தையிலே இருக்கிறது என்று இந்த வசனம்
சொல்லுகிறது. It's your way of thinking that is worldly.
நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை உலக பிரகாரமாக இருக்கிறது என்று சொல்கிறது.
There are many people who look very holy on the outside who are absolutely worldly in their way of thinking.
அநேகர் வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது மிகுந்த பரிசுத்தவானை போல இருக்கிறார்கள். சிந்தையிலே முற்றிலுமாய் முழுக்க முழுக்க உலகத்தானை போலவே சிந்திக்கிறார்கள்.
They have no compassion on others.
மற்றவர்கள் மீது இரக்கம் இல்லை.
They have no freedom from dirty thoughts.
அசுத்தமான சிந்தையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை இல்லை.
Critical of others.
மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை.
That's a worldly way of thinking.
அது உலகம் சிந்திக்கக்கூடிய விதத்திலே சிந்திக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை.
Here it says, don't be conformed to the world in your thinking.
உங்களுடைய சிந்திக்கிற விதத்திலே இந்த உலகத்துக்கு ஒத்தவாறு சிந்திக்க வேண்டாம் என்று போடப்பட்டிருக்கிறது.
How to do that?
அதை எப்படி நாம் செய்வது?
It's not by trying to get rid of that way of thinking.
அந்த குறிப்பிட்டபடி சிந்திக்கக்கூடிய சிந்தையை அகற்றுவது ஒரு தீர்வு அல்ல.
Jesus said if you cast out a demon and keep the mind empty, 8 demons will come back.
நீ ஒரு பிசாசை விரட்டி விட்டு அந்த இடத்தை வெறுமையாய் வைத்து விட்டிருந்தால் 8 பிசாசு திரும்ப உள்ளே வந்துவிடும் என்று பார்க்கிறோம்.
We must allow our mind to think like Jesus Christ.
இயேசு கிறிஸ்து சிந்திப்பது போலவே நம்முடைய மனதை சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
That comes through reading the word of God and opening ourselves to the Holy Spirit.
பர் வேத வார்த்தையை வாசிப்பதனாலேயும் நம்முடைய மனதை பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு திறந்து கொடுப்பதனாலேயும்
அப்படிப்பட்ட வழக்கம் வருகிறது. Transform.
அப்படியானால் நாம் மறுரூபம் அடைகிறோம்.
And then we can understand what the perfect will of God for our life is.
அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருக்கிற பரிபூரண சித்தம் என்ன என்பதை விளங்கிக் கொள்வோம்.
See, God has got a perfect plan for your life and my life.
உன்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு பரிபூரண சித்தத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார்.
Of our life has been planned by God.
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது.
And if you live in that plan, you will live the best life you can ever.
என்னுடைய வாழ்க்கைக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
50 years ago I didn't know what that plan was.
50 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த திட்டம் என்ன என்று எனக்கு தெரியாது இருந்தது.
In fact, even now, I don't know what God's plan for me is this year.
இந்த வருஷத்திலே தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று கூட இப்பொழுது எனக்கு தெரியாது.
But God leads us day by day.
தேவன் ஒவ்வொரு நாளுமாய் நம்மை வழிநடத்துகிறார்.
Like the pillar of cloud led the Israelites day by day.
அக்கினி ஸ்தம்பமானது இஸ்ரவேல் மக்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தது போல.
God leads us day by day.
தேவனும் நம்மை அன்றாடம் வழிநடத்துகிறார்.
But he's got a plan.
ஆனால் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
And that's the best.
நமக்கென்று இருக்கக்கூடிய சிறந்த திட்டம் அதுதான்.
See, when I look back over my life,
என்னுடைய வாழ்க்கையை நான் பின்னிட்டு பார்க்கும் பொழுது,
if I had followed my own plan,
என்னுடைய சொந்த திட்டத்தை நான் பின்பற்றியிருந்திருப்பேனானால்,
I could never have done it better than God's plan.
தேவனுடைய வழியிலே நடப்பதை காட்டிலும் அதிகமாய் மேன்மையாய் சிறந்ததாக நடந்திருக்க முடியாது.
And here it says, to know God's will, you must allow God to change your mind.
அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய மனதை மாற்றுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும்.
If you don't allow God to change your mind, you will not understand God's plan for your life.
தேவனுடைய மனதை மாற்ற நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால் நீங்கள் தேவனுடைய திட்டத்தை ஒரு காலம் விளங்கிக் கொள்ள முடியாது.
People ask this question.
ஜனங்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள்.
Why doesn't God speak from heaven like he spoke to Abraham and Moses?
ஆபிரகாமினிடத்திலேயும் மோசேயினிடத்திலேயும் நேரடியாக தேவன் பேசினது போல ஏன் இப்பொழுது எனக்கு பரத்திலிருந்து பேசக்கூடாது?
Because those days the Holy Spirit could not come inside.
ஏனென்றால் அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர முடியாது இருந்தது.
God was outside of man.
தேவன் மனிதருக்கு வெளியே இருந்தார்.
So from outside only he could speak.
வெளியே இருந்து மட்டுமே தேவன் பேச முடிந்தது.
But now,
இப்பொழுதோ,
after the day of Pentecost,
பெந்தெகோஸ்து நாளுக்கு பிறகு,
the Holy Spirit has come inside
me. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து விட்டார்.
And he speaks from inside.
எனக்குள்ளாக இருந்து அவர் பேசுகிறார்.
But if our ears are deaf, we won't hear it.
ஆனா நம்முடைய காது செவிடாக இருந்தால் உள்ளே இருந்து அவர் பேசுகிற சத்தம் நமக்கு கேட்காது.
That means when he says something and I don't obey.
அவருடைய பொருள் என்னவென்றால் நான் அவருடைய சொல்லுகிறார் நான் கீழ்ப்படியவில்லை.
Supposing God tells you.
தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார்.
You spoke rudely to that person.
இவரோடு கூட நீ மிகவும் கண்ணிய குறைவாய் பேசி விட்டாய்.
Go right now and apologize to them.
இப்பொழுதே போய் அவரிடத்தில் மன்னிப்பு கேள்.
And you don't do it.
நீ கேட்பதில்லை.
You think about it.
அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க.
Maybe God asks you to apologize to your wife.
மனைவியிடத்தில் மன்னிப்புகள் என்று தேவன் சொல்லியிருந்திருக்கலாம்.
You don't do it.
நீ அதை செய்வதில்லை.
You don't do it the next day.
அடுத்த நாளும் செய்வதில்லை.
After some time.
கொஞ்ச நாட்கள் கழித்து.
You will become totally deaf.
முற்றிலுமாக செவிடாய் மாறிவிடுவீர்கள்.
Now we become deaf in this year, we get really worried.
இந்த காது செவிடாய் விட்டால் உண்மையாலுமே கவலை வந்துவிடும். என்ன செய்வதென்று?
How is it so many believers are not worried that they are not hearing God speak to them?
ஆனால் தேவன் தங்களிடத்தில் பேசுகிற சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு செவிடர்களாய் மாறியும் ஏன் தேவ மக்களிடத்தில் கவலை இல்லை?
Supposing when you are sitting here you can't hear me.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நான் பேசுகிற சத்தமே உங்களுக்கு கேட்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம்.
You'll go to a doctor straight away and say I can't hear anything.
உடனடியாக ஒரு மருத்துவரிடத்தில் சென்று எனக்கு காது கேட்கலை டாக்டர் என்று சொல்வீர்கள்.
Even if one ear is deaf we'll go to the doctor.
ஒரு காது செவிடானாலுமே நாம் டாக்டரிடத்தில் போய் விடுகிறோம்.
How is it we are not bothered when we can't hear God speaking in our hearts at all?
நம்முடைய உள்ளத்திலே தேவன் பேசுகிறதே கேட்காமலே இருக்கிறோமே அது எப்படி சாத்தியமா இருக்கிறது?
That's amazing.
வியப்பா இருக்கிறது.
See, that is the mark of a carnal person.
ஒரு மாம்சீக மனிதனுக்கு உள்ள அடையாளம் இதுதான்.
One difference between a carnal person and a spiritual person.
மாம்சீக கிறிஸ்தவனுக்கும் ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம்.
A carnal person is more worried about his body's deafness than his spirit's deafness.
மாம்சீக கிறிஸ்தவன் தன்னுடைய ஆவியில் உள்ள காதுகளை காட்டிலும் தன்னுடைய சரீரத்தில் உள்ள காதுகளை குறித்து தான் அதிக கவலைப்பட்டிருப்பான்.
If this year one day he cannot hear something.
ஒரு நாள் இந்த காதில் எதுவும் கேட்கவில்லை என்றால் ஒரு நாள்
You wake up in the morning and you can't hear anything.
காலையில எழுந்துவதால் காது கேட்க மாட்டீங்க.
You will take leave from your work.
வேலைக்கு லீவ் போட்டுருவீங்க.
You'll go straight to a doctor.
உடனடியாக நீங்கள் மருத்துவத்திலே போவீர்கள்.
Even if he charges you 500 rupees, 1000 rupees.
500 ரூபாய், 1000 ரூபாய் என்னாலும் கொடுக்கிறேன் டாக்டர் என்று சொல்வீர்கள்.
Because this is so important.
ஏனென்றால் அது அவ்வளவு முக்கியம்.
But in your spirit,
ஆவியிலோ,
you don't hear God for one week.
ஒரு வாரம் ஒண்ணுமே கேட்கல தேவன் பேசுறதே கேட்கல. ஒரு மாதம்
ஒன்றுமே
நடத்தில பேசவில்லை.
சரி,
அதனால என்ன?
That is the mark of a carnal Christian.
ஒரு மாம்சீக கிறிஸ்தவனுக்கு இதுதான் அடையாளம்.
You say, but God may not be speaking.
ஆனால் தேவன் ஒருவேளை பேசாமல் இருக்கிறார் என்று சொல்லலாம்.
No, God speaks.
தேவன் பேசுகிறார்.
You turn to the first page of the Bible.
வேதத்தின் முதல் பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
What is one of the first message you get in the first page of the Bible?
வேதத்தின் முதல் பக்கத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் செய்தி என்ன?
First page of your Bible.
உங்களுடைய வேதாகமத்தின் முதல் பக்கத்திலே.
It speaks about 6 days here.
6 நாட்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
And what is the common thing about the 6 days?
அந்த 6 நாட்களிலும் நடந்த பொதுவான நிகழ்ச்சி என்ன?
Every day
ஒவ்வொரு நாளும்
God said something.
தேவன் ஒன்றை சொன்னார்.
Verse 3
மூன்றாம் வசனம்.
God said.
தேவன் சொன்னார்.
Verse 6
ஆறாம் வசனம்.
God said.
பின்பும் தேவன்
சொன்னார். Verse 9
ஒன்பதாம் வசனம்
God said
தேவன் சொன்னார்
verse 11
பதினாறாம் வசனம்
God said
தேவன்
சொன்னார் verse 14 God said
பதினான்காம் வசனம் தேவன் சொன்னார்
and again in verse 20 God said
இருபதாம் வசனத்திலேயும் தேவன்
சொன்னார் and verse 22 God blessed saying something
இருபத்தி இரண்டாம் வசனம் தேவன் ஒன்றை சொல்லி ஆசீர்வதித்தார்
and then verse 24 God said something
இருபத்தி நான்காம் வசனம் பின்பும் தேவன் சொன்னார்
verse 26 God said
பின்பும் தேவன் சொன்னார்
and verse 28 God blessed them and he said something
தேவன் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் அவர்களிடத்தில் ஒன்றை சொன்னார்
verse 29 God said
இருபத்தி ஒன்பதாம் வசனம் தேவன் அப்படி சொன்னார் பின்னும் தேவன்
I think it's about 12 times in that first chapter
இந்த முதல் அதிகாரத்திலே 12 முறைகள் பின்னும் தேவன் பேசினார் என்று பார்க்கிறோம்
what is the message in the first chapter of the bible
வேதத்தின் முதல் அதிகாரத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன
the god of the christians is not an idol who does not speak
பேசாத ஒரு விக்கிரகம் கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல
the god of the christians is not like baal whom the prophets of god shouted the prophets of baal shouted for so many hours he did not
பாகாலின் தீர்க்கதரிசிகள் மணிக்கணக்காக கதறி கதறி கத்தினார்கள் ஆனாலும் அது பேசவில்லை அதுபோல தேவன் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் அப்படி அல்ல
god of the christians is a god who speaks
கிறிஸ்தவர்களின் தேவன் பேசுகிற தேவன்
not once in a year
வருஷத்தில் ஒரு முறை அல்ல
what is the first message in the bible
வேதத்தின் முதல் செய்தி என்ன
every day
ஒவ்வொரு நாளும்
Sometimes twice a day.
சில சமயத்தில் ஒரு நாளில் இரண்டு முறை பேசுகிறார்.
12 times in 6 days.
ஆறு நாட்களிலே 12 முறை பேசி இருக்கிறார்.
Sometimes once, sometimes twice, sometimes thrice.
ஒரு சில சமயத்தில் ஒரு முறை, இரண்டு முறை, சில சமயத்தில் மூன்று முறை பேசுகிறார்.
God speaks. That is the message in chapter 1.
தேவன் பேசுகிறார் என்பதுதான் முதல் அதிகாரத்தினுடைய செய்தி.
He said, but I can't hear it.
ஆனால் என்னால் கேட்க முடியவில்லை என்று சொல்லலாம்.
There could be two reasons.
இரண்டு காரணங்கள் இருக்கலாம்.
See Revelation chapter 1
வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம்
See it's only as we hear God speaking that our mind can be changed
தேவன் பேசுகிறதை நாம் கேட்கும் பொழுது மட்டுமே நம்முடைய மனது மாறுகிறது
Revelation 1:10
வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10
John the apostle says
யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார்
I was in the spirit on the Lord's day and I heard a loud voice like a trumpet speaking to me
வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னால் எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன்
Some people ask me which is the Lord's day
கர்த்தருடைய நாள் எது என்று சிலர் என்னிடத்தில் கேட்கிறார்கள்
For me every day is the Lord's day
என்னை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாள்
This is the day the Lord has made we will rejoice and be glad in it
இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுவோம்
We must be in the spirit on every day
நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ளாக இருக்க வேண்டும்
If we are filled with the Holy Spirit like that
இதுபோல நாம் பரிசுத்த ஆவியாலே நிறைந்திருப்போமானால்
God's voice will be as loud as a trumpet
தேவனுடைய சத்தமானது எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தமாக இருக்கும்
But if you are deaf Because you did not apologize to that person God told you to apologize to.
மன்னிப்பிக்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே அந்த நபரத்திலே போய் நீ மன்னிப்பு கேட்கவில்லை.
The trumpet is sounding but you can't hear it.
எக்கால சத்தம் துணித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் உன்னால் கேட்க முடியவில்லை.
God is speaking.
தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார்.
But you are not able to hear it.
ஆனால் நீங்கள் அதை கேட்க முடியவில்லை.
This is the trouble with many Christians.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் பிரச்சனை.
God is speaking.
தேவன் பேசுகிறார்.
Like in Genesis 1 he has been speaking every day.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை போலவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுகிறார்.
But they are not listening.
ஆனால் அவர்கள் கேட்பதில்லை.
They become dull of hearing.
அவர்கள் செவியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள்.
Or they are not in the spirit.
அல்லது அவர்கள் ஆவிக்குள்ளாக இல்லை.
See for example.
உதாரணமாக.
Right now there are many voices in this room.
இந்த அறையிலே அநேக சத்தங்கள் இருந்து கொண்டிருக்கிறது.
Can you hear those voices?
இந்த சத்தங்கள் எல்லாம் உங்களை கேட்க முடிகிறதா?
There is some rock music going on in this room.
இந்த ஹாலிலே ராக் இசை ஓடிக்கொண்டிருக்கிறது கேட்க முடிகிறதா?
There are some speeches given by Muslim theologians going on in this room.
முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த இறையல் வல்லுநர்கள் இப்போ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அறையிலே. உங்களால் கேட்க முடிகிறதா?
Can you hear it?
கேக்குதா?
No.
இல்லை.
If you get a radio
வானொலி என்ற ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொண்டால்
or a television
அல்லது டிவியை வைத்துக் கொண்டால்
and tune to that frequency
அந்த frequency-க்கு நீங்கள் அதை சரி செய்தீர்கள் என்று சொன்னால்
you will hear those sounds
அந்த ஒலிகளை நீங்கள் கேட்கலாம்
you choose in a radio or tv which sound you want to hear
ரேடியோ அல்லது டிவியிலே எந்த சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று நீங்களாக தெரிவு செய்கிறீர்கள்
you select a channel oh this frequency I will listen to this voice
இந்த சேனலை திருப்பினால் எனக்கு இந்த சத்தம் கேட்கும் இவர்களை பார்க்கலாம் கேட்கலாம் என்று நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள்
everybody chooses I want to listen to music I want to see some dirty thing on the
நான் இசையை கேட்க வேண்டும் அல்லது நான் அசுத்தமான காட்சியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ரிமோட் கண்ட்ரோலில் நீங்கள் அப்படியே சேனல் மாற்றி மாற்றி
இன் அவர் மைண்ட்
நம்முடைய மனதிலே
வி சூஸ்
தேர்வு செய்கிறோம்.
We got a remote. Which channel shall I listen to?
எந்த சேனல் நான் பார்க்கலாம் என்று சொல்லி ரிமோட்டை வைத்து அழுத்தி கொண்டே இருக்கிறோம்.
The devil is trying to accuse somebody to you.
பிசாசு யாரையோ ஒருவரை உங்களுக்கு உங்களிடத்தில் வந்து குற்றம் சாட்டுகிறான்.
Why don't you click that channel, close it and go to another channel?
ஏன் அந்த சேனலை நீங்கள் நிறுத்திவிட்டு வேறொரு சேனலுக்கு போக கூடாது?
You're listening, listening, listening.
நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்.
And gradually your mind is becoming polluted with bitterness against that person.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனதிலே அந்த நபரை குறித்த கசப்பினாலே உங்களுடைய மனது நிரம்பிடுகிறது.
Because you're listening, listening, listening to what the devil is putting through his channel into your mind.
பிசாசு தன்னுடைய சேனலின் மூலமாக உங்களுடைய மனதிலே போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் நிறுத்தாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்.
And your mind is not renewed.
இப்பொழுது உங்களுடைய மனம் புதிதாகிறதில்லை.
And after many many years you're still defeated by sin.
அநேக ஆண்டுகள் கடந்து சென்றாலும் கூட நீங்கள் இன்னும் பாவ
Because you don't turn off that remote when the devil is speaking.
பிசாசு பேசும்போது அந்த ரிமோட்டை நீங்கள் ஆஃப் செய்வதில்லை.
The devil spoke to Jesus also.
இயேசுவிடத்திலே கூட பிசாசு பேசினான்.
Jesus could also hear the devil.
இயேசு கூட பிசாசு பேசுறதை கேட்க முடிந்தது.
Turn the stones to bread.
இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும்.
He said no.
இல்லை என்று சொல்லிவிட்டார்.
Jump off the temple.
ஆலய தேவாலயத்தின் உப்பர் மேலிருந்து கீழே குதி.
No.
முடியாது.
Worship me.
என்னை ஆராதனை செய்.
No.
முடியாது.
Jesus turned it off immediately. I don't want it.
எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உடனடியாக நிறுத்தி விட்டார்.
So if Jesus if God devil spoke to Jesus definitely he will speak to you and me.
இயேசுவினிடத்திலே பிசாசு பேசி இருந்தால் உங்களிடத்திலே என்னிடத்திலே கண்டிப்பாக பிசாசு பேசுவான்.
And do you know that the devil even quoted the Bible to Jesus?
இயேசுவினிடத்திலே பேசும்பொழுது வேத வசனத்தையே சுட்டி காண்பித்து பேசுறான் என்று உங்களுக்கு தெரியுமா?
It is written that his angels will take care of you.
நீர் இப்படி குதிக்கும்பொழுது தூதர்களுடைய பாதங்களை காத்துக்கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று பிசாசு சொன்னான்.
Sometimes when you hear a word of scripture comes to your mind you think is definitely the Holy Spirit.
சில சமயத்திலே வேத வசனம் உங்களுடைய மனதிற்கு வரும்பொழுது கண்டிப்பாக ஆவியானவர் தான் அதை கொடுத்தாரென்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
Not necessarily.
நீ அப்படி அது இருக்க தேவையில்லை, அவசியம் இல்லை.
If the devil can quote scripture to Jesus why won't he quote scripture to you?
இயேசுவினிடத்திலே வேத வசனத்தை அடிக்கோடிட்டு காண்பித்து பேசினால் ஏன் உங்களிடத்திலே அவன் செய்ய மாட்டான்?
But that is the wrong scripture for that time.
ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு தவறான வசனத்தை காண்பிக்கிறான்.
Of course it is written in the word of God in Psalm 91 that he will give his angels charge over you to keep you.
ஆம், தேவன் தம்முடைய தூதர்களுக்கு உங்களுடைய பாதங்களை காக்கும்படி கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, உண்மைதான்.
But that's not the verse for jumping off from the temple.
ஆனால் தேவனுடைய தேவாலயத்தின் கூரையிலிருந்து கீழே விழும்போது கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல.
That's not the verse.
அதற்கேற்ற வார்த்தை அல்ல.
So sometimes the devil gives you a wrong verse which is not the right verse for your situation.
சில சமயத்தில் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வசனமா இல்லாமல் இருக்கலாம், தவறான வசனங்கள் உங்களுக்கு பிசாசு காண்பிப்பான்.
So be careful. The devil is trying to put into your mind thoughts which are not from God.
ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சிந்தைகளை பிசாசு உங்கள் உள்ளத்திலே போடுவதில்லை. அவன் தன்னுடைய சிந்தைகளை போடுகிறான்.
Supposing you want to marry a girl called Grace.
கிருபை என்கிறதான கிருபா என்கிறதான ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆசை.
And you're asking God for guidance. You're asking God for guidance.
ஆண்டவரே எனக்கு உம்முடைய வழிநடத்தலை தாரும் என்று ஜெபிக்கிறீர்கள்.
And you read one day in 2 Corinthians 12 verse 9.
ஒரு நாளிலே நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கிறீர்கள், 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம்.
My grace is sufficient for you.
என் கிருபை உனக்கு போதும்.
Lord, thank you so much.
ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே, எனக்கு வழிநடத்துவதற்காக.
This is exactly the guidance I wanted.
இது இந்த வழிநடத்தல் எனக்கு சரியாய் தேவை ஆண்டவரே.
You are looking for that verse.
அந்த வசனத்துக்காய் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்.
Now take another example.
இன்னொரு உதாரணம்.
Your father proposes some ugly looking girl called Grace and you don't want to marry her.
உங்களுடைய அப்பா இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண் பார்ப்பதற்கு அழகாக இல்லை, உங்களுக்கு பிடிக்கவில்லை.
Her name is Grace.
அந்த பெண்ணுடைய பெயரும் கிருபா.
So you go to 2 Corinthians 12:9.
இப்பொழுது நீங்கள் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்தை படிக்கிறீர்கள்.
My grace is sufficient for you.
என் கிருபா உனக்கு போதும்.
And you tell your father.
உங்க அப்பாட்ட போய் சொல்றீங்களா?
God's grace is enough for me. I don't want this grace.
தேவனுடைய கிருபை எனக்கு போதும், எனக்கு இந்த கிருபை வேண்டாம், இந்த கிருபா வேண்டாம் என்று சொல்லி.
God has told me his grace is enough for me.
தேவன் என்ன சொல்லிவிட்டார்? அவருடைய கிருபை எனக்கு போதும்.
You see from the same verse you can get two different messages according to what you want.
பார்த்தல ஒரே வசனத்திலிருந்து உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் இப்பொழுது பெற்றுக் கொள்கிறீர்கள்.
You think that the devil has got 6000 years of experience dealing with human beings.
உங்களுக்கு தெரியுமா, மனிதனோடு கூட பழகி 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 6000 ஆண்டுகள் அனுபவங்களை பெற்று விட்டான் சாத்தான்.
He can fool you with the Bible.
வேதத்தை வைத்து உங்களை ஏமாற்றி விடுவான் சட்டென்று.
So we got to be careful.
ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
We must allow the Holy Spirit to give us the mind of Christ.
தேவனே கிறிஸ்துனுடைய சிந்தை எனக்கு தாரும் என்று நாம் கேட்க வேண்டும்.
Then I will be alert and I'll know that's the devil quoting scripture, that's not the Holy Spirit. அப்பொழுது
நான் இப்பொழுது இந்த வசனத்தை காண்பிக்கிறது பிசாசு ஆவியானவர் அல்ல என்பதை நான் உடனடியாக அறிந்து உணர முடியும்.
Do you know there are so many people who have gone out into missionary work in many parts of India whom God never called to go to missionary.
உங்களுக்கு தெரியுமா தேவன் அழைக்கவே இல்லை மிஷனரியாக, ஆனால் மிஷனரியாக வட இந்தியாவிலேயும் பல இடங்களிலே மிஷனரிகளாக சென்றவர்கள் இருக்கிறார்கள்.
And you see they are not becoming holy, they are complaining, grumbling.
அவர்கள் இன்னும் பரிசுத்தமாகவில்லை, எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டு முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
In my younger days I used to see some American and English missionaries.
நான் என்னுடைய வாலிப நாட்களில் அமெரிக்காவிலே ஆங்கில நாட்டிலிருந்து வந்தக்கூடிய மிஷனரிகள் இந்தியாவிலே வந்திருக்கிறவர்களை பார்த்திருக்கிறேன்.
And I was a young man.
நான் ஒரு வாலிபனா இருந்தேன்.
I just started serving the Lord.
நான் தேவனுக்கு ஊழியம் செய்வதை குறித்து எண்ணிக்
கொண்டிருந்தேன். And I used to see some of these people 20 30 years older than me.
என்னை காட்டிலும் 20 30 வயது முதிர்ந்த இந்த வெளிநாட்டு மிஷனரிகளை பார்க்கிறேன்.
Come here to India to work in India for 30 years.
இந்தியா தேசத்திற்கு வந்து 30 ஆண்டுகள் இங்கேயே பணி செய்ய முடியாத தீர்மானித்து வருகிறார்கள்.
They are so sour and bitter and complaining.
அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் துக்கமுகமாய் கசப்பு நிறைந்தவர்களாய் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறவர்களாய் இருந்தார்கள்.
No joy of the Holy Spirit in their life.
அவர்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷம் இல்லை.
And I said, "This is not; these people are not serving God."
நான் என்ன சொன்னே தெரியுமா? இவரெல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை.
I don't know why they came to this country.
அந்த நாட்டை விட்டு ஏன் இந்த நாட்டுக்கு வந்தார்கள் என்று தெரியவில்லை.
India would have been a better place if these missionaries had stayed in their homeland.
இந்த மிஷனரிகள் தங்களுடைய நாட்டிலே இருந்திருந்தால் இந்தியா இன்னும் நல்ல தேசமாக இருந்திருக்கும்.
What's the use coming here and showing your grumpiness and sourness and bitterness after 30 years of so-called serving the Lord?
அங்கிருந்து இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி 30 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்து இன்னும் நீண்ட முகத்தையும் குறை சொல்லுதலையும் முறுமுறுப்பையும் காண்பிப்பதில் என்ன பிரயோஜனம்?
I've been a Christian 50 years now.
நான் இப்போ 50 ஆண்டுகளாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன்.
43 years in full-time Christian work.
அந்த ஆண்டுகளில் 43 ஆண்டுகளில் முழு நேர கிறிஸ்தவ ஊழியராக இருந்திருக்கிறேன்.
I've never been so happy as I am today in all my life.
என் வாழ்க்கை முழுதுமா இன்று இருக்கிறது போல சந்தோஷமாக நான் இருந்ததில்லை என்றும்.
Joy and victory and peace and
சந்தோஷம், வெற்றி, சமாதானம்
and even health.
ஆரோக்கியம்.
God's service is the best thing you can ever do.
நீங்கள் செய்வதிலே மிக நேர்த்தியான சிறந்த காரியம் இருக்குமானால் தான் தேவனுடைய ஊழியம்.
Many people don't understand what is the fruit of our serving God.
நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமே அதனுடைய விளைவு என்ன என்பதை அநேகர் அறிந்து கொள்வதில்லை.
See Romans 6 verse 22.
ரோமர் 6 அதிகாரம் 22 வசனம்.
Romans 6 verse 22.
ரோமர் 6 அதிகாரம் 22 வசனம்.
It says how we can be servants of God.
நாம் எப்படி தேவனுக்கு அடிமைகளாக தேவனுக்கு ஊழியர்களாக இருக்க முடியும் என்று பார்க்கிறோம்.
First of all you got to be free from sin.
முதலாவதாக நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக
வேண்டும். Then you become a servant of God.
தேவனுக்கு பணி செய்வதற்கு முன்பதாக.
And when you serve God,
நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது,
what is the fruit that you get?
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன?
It is not people.
ஜனங்கள் உங்களுக்கு பலனாக கிடைப்பார்கள் என்று அல்ல.
Not even planting churches.
சபைகளை ஸ்தாபிப்பது கூட அல்ல.
It is sanctification in your own life.
உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதல்.
How do I know I am serving God?
நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனா இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்வது?
It's not a question of number of people who are blessed through my ministry.
என்னுடைய ஊழியத்தினால எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டால் என்பது அல்ல.
No, that is a deception.
அது ஒரு வஞ்சனை.
Jesus once said many people will come to me and say, "Lord, we cast out demons in your name."
அநேகர் அன்னாலே வந்து உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டினோம் என்று சொல்வார்கள்.
And we did miracles in your name.
உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம்.
Prophesied in your name.
உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம்.
Were people blessed through their ministry?
அந்த ஊழியத்தின் நிமித்தமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா?
Hundreds and thousands were blessed through their ministry.
நூற்றுக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்.
But they were not serving God.
ஆனால் அவர்களோ தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை.
They were serving themselves.
தங்களுக்கு தாங்களே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள்.
They were serving for money.
பணத்துக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள்.
They were serving for honor.
கணத்துக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள்.
They were serving for some satisfaction that I am serving God.
நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்றதான ஒரு திருப்தி, ஆத்ம சார்ந்த திருப்திக்காக செய்கிறார்கள்.
Maybe hundreds of people were healed.
நூற்றுக்கணக்கானவர்கள் சுகமாக்கப்பட்டிருந்திருக்கலாம்.
Many people were blessed through their message.
இவருடைய செய்தியினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம்.
Maybe others were converted and went to heaven.
அநேகர் மனம் திரும்பி அதன் நிமித்தமாய் பரலோகத்துக்கு சென்றிருக்கலாம்.
The preacher goes to hell.
ஆனால் இந்த பிரசங்கியார் நரகத்துக்கு போகிறார்.
The Lord says, "Depart from me, you workers of iniquity."
அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
So just because people in your church are blessed through your ministry proves nothing.
ஆகவே உங்கள் சபையிலே உள்ளவர்கள் உங்கள் ஊழியத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது எதையும் நிரூபிப்பதில்லை.
If I want to know whether I am serving God,
நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனா இல்லையா என்று அறிந்து கொள்ள வேண்டுமா?
I don't find out whether you are blessed through me.
நீங்கள் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டீர்களா என்று நான் கண்டுகொள்ள விரும்பவில்லை.
That can fool me.
அது என்னை ஏமாற்றி விடும்.
Because I can stand before the Lord one day.
ஒரு நாளிலே நான் தேவனுக்கு முன்பாக நின்று,
Lord, I preached in Tuticorin, so many thousands of people were blessed.
ஆண்டவரே, தூத்துக்குடியிலே பிரசங்கித்தேன், ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்.
The Lord will say that doesn't mean anything.
ஆண்டவர் சொல்வார் அது ஒன்றும் காரியமல்ல என்று
சொல்வார். The fruit of serving God is sanctification in one's own life.
தேவனுக்கு ஊழியம் செய்வதினுடைய பலன் பரிசுத்தமாகுதல்.
Read it carefully.
கவனமாய் வாசியுங்கள்.
Being freed from sin you become servants of God.
பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாய் ஊழியராய்
மாறி. And then you get your fruit which is sanctification.
பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன்.
So if I serve God for 1 year,
நான் தேவனுக்கு ஒரு ஆண்டு ஊழியம் செய்தால்,
it doesn't matter how many people are blessed,
எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த ஊழியத்தின்
முன்னதமாய் இருக்கும் காரியமல்ல. I will become more holy.
நான் அதிக பரிசுத்தமாவேன்.
And if I serve God for 30 years,
30 ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்தால்,
I will be 30 times more holy.
நான் 30 மடங்கு அதிக ஆசீர்வதமாய் இருப்பேன்.
More pure.
அதிக பரிசுத்தமாய் இருப்பேன்.
More pure in my thoughts.
என்னுடைய சிந்தையிலே பரிசுத்தமாய் இருப்பேன்.
More joy.
அதிக சந்தோஷம்.
More peace.
சமாதானம்.
More compassion.
அதிக மனதுருக்கம்.
More love.
அதிக அன்பு.
Then I know I'm serving God.
அப்பொழுது நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்.
Because the fruit of sanctification is coming in my life.
என்னுடைய பரிசுத்தமாகுதலுடைய அந்த பலன் என் வாழ்க்கையில் வருகிறது.
30 times more free from the love of money.
பண ஆசையிலிருந்து 30 மடங்கு விடுதலை.
But do you see servants of God like that today?
இன்றைக்கு தேவ ஊழியர்கள் அப்படி இருக்கிறதை பார்க்கிறீர்களா?
They serve God for 30 years.
30 ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள்.
And they love money 30 times more than they did when they started.
ஆரம்பத்தில் ஆரம் இருந்ததை விட இப்பொழுது 30 மடங்கு அதிகமாக பண ஆசையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
They are grumpy and sour and complain against others.
குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம் இல்லை.
And their co-workers,
அவருடைய உடன் ஊழியர்கள்,
and they say, oh, people are being blessed.
ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்.
It is one of the greatest deceptions in Christendom today to think that because people are blessed I'm serving God.
ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனாலே நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்பது இன்றைக்கு காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஏமாற்று வஞ்சனை.
If your life is not becoming purer and holier, you're not serving God.
நீங்க உங்களுடைய வாழ்க்கையானது இன்னும் பரிசுத்தமாக மாறவில்லை என்று சொன்னால், தாழ்மையாக மாறவில்லை என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை.
All the brothers and sisters in the church may think you're a wonderful elder, but you are not serving God.
உங்களுடைய சபையில் உள்ள சகல சகோதரர்களும் சகோதரிகளும் நீங்கள் அருமையான ஒரு மூப்பனை என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை.
The test of my serving God is how do I talk to my wife?
நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனா இல்லையா என்பதற்கு ஒரு அத்தாட்சி. நான் என் மனைவியிடத்தில் எப்படி பேசுகிறேன்?
Am I patient with my children?
என்னுடைய பிள்ளைகளிடத்தில் நான் பொறுமையா இருக்கிறேனா?
How do I talk to my difficult neighbor?
என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார மோசமானவரா இருக்கிறார், அவரிடத்தில் நான் எப்படி பேசுகிறேன்?
How do I behave in the bus and the train when everybody is so selfish?
எல்லாரும் சுயநலமா இருக்கக்கூடியவர்களை நெருக்கும் போதெல்லாம் நான் எப்படி பஸ்லயும் ட்ரெயினிலையும் நான் நடந்து கொள்கிறேன்?
In the bus and the train I can find out whether I am servant of God, not here.
இங்கே அல்ல, பஸ்லயும் ட்ரெயினிலையும் தான் நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும்.
Don't fool yourself.
உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம்.
Christendom is being deceived by all this false teaching.
இப்படிப்பட்ட பொய்யான போதனைகளினால இன்றைய கிறிஸ்தவமானது வஞ்சிக்கப்பட்டுள்ளது.
This is the word of God.
இது தேவனுடைய வார்த்தை.
This is not brother Zakwan's idea. This is what the Holy Spirit says.
இது சகோதரர் ஜாக்வின் அவருடைய கருத்து அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தை.
That when you serve God the fruit will be sanctification.
தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய பலன் பரிசுத்தமாகுதல்.
So how is it that these people say they have served God for 30 years as missionaries and they are so grumpy and sour?
30 varsham missionary oodiyam seidha naanalum kasappullavanai murumuruthu kondirukkirathu eppadi?
Because their mind has not been made to think like Jesus Christ.
Avargal manadhu sindha Yesu Christ sindhippadhu pola innum maatrapadavillai.
How do we know Paul was a servant of God?
Paul devudey ooliyara illai endru eppadi theriyum?
It's not in the number of souls he's brought or number of churches he planted.
Ethane aathmakkalai devudeyile kondu vandar, ethane sabaigalai sthaapithar endru alla.
See what he says at the end of his life.
Thanudaiya vaazhkin mudivil enna solugiraar endru paarunga.
2 Timothy chapter 4.
2 Timothy 4th adhigaram.
2 Timothy 4.
2 Timothy 4th adhigaram.
He says in verse 6, the time of my departure has come.
Naan theegathai vittu priyum kaalam vandathu. 2 Timothy 4:6.
Yeah, and what does he say about his life?
தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் என்ன சொல்கிறார்?
He doesn't say I have planted so many churches, I have written so many scripture.
நான் இவ்வளவு வேத வசனங்களை வாக்கியங்களை நிருபங்களை எழுதினேன் அல்லது இவ்வளவு சபைகளை ஸ்தாபித்தேன் என்று சொல்கிறாரா?
He talks about his life.
அவர் தன்னுடைய ஜீவனை பற்றி வாழ்க்கையை பற்றி சொல்கிறார்.
I have fought a good fight.
நல்ல போராட்டத்தை போராடினேன்.
He was probably about 67 years when he was dying.
அவர் மரிக்கும் பொழுது 67 வயதாக இருந்தார்.
He'd been converted when he was about 30.
பார்க்க முடியாது.
fought against him.
என்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியா என்று சோதித்தான் நான் அதற்கு விரோதமாய் போராடினேன்.
He tempted me to be careless with women, but I fought against him.
ஸ்திரீகளுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்க முடியா என்னை சோதித்தான் நான் அதை போராடினேன்.
He tempted me to be bitter against people who harmed me, but I fought against the devil.
எனக்கு தீமை செய்ய முயன்ற மக்கள் மீது கசப்புள்ளவனாய் இருக்க முடியா சாத்தானை சோதித்தான் நான் அதை போராடி மேற்கொண்டேன்.
That is the testimony at the end of his life.
இதுதான் அவருடைய வாழ்க்கையின் முடிவில் அவர் சொன்ன சாட்சி.
I have fought a good fight.
நல்ல போராட்டத்தை போராடினேன்.
And as a result,
அவருடைய விளைவு
verse 7
ஏழாம் வசனம்
I have finished my course.
என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன்.
I don't care what people thought about me.
என்னை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியமல்ல.
Work God gave me to do on earth I finished it.
எனக்கு செய்ய முடியாத தேவன் பணித்த வேலையை நான் செய்து முடித்தேன்.
And verse 7.
ஏழாம் வசனம்
I have kept the faith without compromising.
நான் ஒரு காலம் சமரசம் பண்ணாமல் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
So many people said, "Oh brother Paul, please lower your standard is too high."
சகோதரர் பவுலே, உங்களுடைய தரமானது மிகவும் உயர்ந்தல இருக்கிறது, சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேகர் சொல்லியிருப்பார்கள்.
Nobody can live like that.
அதுபோல யாருமே வாழ முடியாது.
Only you can live like that.
நீர் மட்டும் தான் அப்படி வாழ முடியும்.
He said, "I will preach it."
நான் பிரசங்கிப்பேன்.
Even if I am the only man in the world living like that, I'll preach God's standard.
இந்த உலகத்திலே நான் வாழக்கூடிய மனிதன் ஒரே ஒருவன் நானாக தான் இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய தரத்தை பிரசங்கிக்க போகிறேன்.
I have kept the faith.
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
And Paul, what about all the scriptures you wrote?
பவுலே, எவ்வளவு வேத வசனங்களை எழுதினீர்கள்?
What about all the souls you were saved?
நீர் ஆதாய மனித ஆத்மாக்களை பற்றி என்ன?
What about that Eutychus you raised from the dead?
நீர் உயிரோடு எழுப்பின அந்த ஐதீகையை குறித்து
என்ன? It's all not important.
அவைகளெல்லாம் முக்கியமல்ல.
It's all ministry.
அவங்களா ஊழியம்.
This is my life.
இதுதான் என்னுடைய வாழ்க்கை.
And this is what will prepare me, verse 8, to get a crown of righteousness from
the Lord. நீதியின் கிரீடத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய வாழ்க்கை.
It's not a crown of ministry, brother, sister. It's a crown of righteousness.
சகோதரனே, ஊழியத்தின் கிரீடம் அல்ல, நீதியின் கிரீடம்.
The Lord, the righteous judge, will give me in that day.
அந்த நீதியுள்ள நியாயாதிபதி அந்த நாளில் அதை எனக்கு தந்தருளுவார்.
Not only to me, he says.
எனக்கு மட்டுமல்ல.
But to all those who are waiting for his appearing.
அவருடைய பிரசன்னமாகுதல் விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார்.
That means all those who are ready to stand before his judgment seat now.
இப்பொழுதே தேவனுடைய நியாயசந்திக்கு முன்பாக நிற்க ஆயத்தமா இருக்கிறவர்கள்.
How much we need to change our mind.
நம்முடைய மனதில் எவ்வளவு நாம் மாற்றப்பட வேண்டியவர்களாக
இருக்கோம். We live in a Christian world where everybody thinks ministry is the main thing.
இன்றைக்கு நாம் வாழக்கூடிய கிறிஸ்தவமானது ஊழியம் இதுதான் முக்கியம் என்று
நினைக்கிறோம். What are you doing for the Lord?
ஆண்டவருக்காக என்ன செய்தாய்?
How many people in your church?
உங்கள் சபையில் எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணினாய்?
Is your church growing?
எத்தனை பேர் சபைக்கு போகிறார்கள்? உங்கள் சபைக்கு?
Paul was not disturbed by those things.
பவுல் இப்படிப்பட்ட காரியங்களினாலே அவர் சலனம் அடையவில்லை.
Supposing you told Paul,
நீங்கள் பவுலை பார்த்து சொல்கிறீர்கள்,
பட் பவுல், லுக் அட் தி கண்டிஷன் ஆஃப் திஸ் சர்ச் இன் கொரிந்த் விச் யூ பிளான்டட்.
பவுலே, நீங்க ஸ்தாபித்த அந்த சபை இருக்குல்ல, கொரிந்து என்ற ஊர்ல, அந்த சபையை பாத்தீங்களா எப்படி இருக்காங்க
பாத்தீங்களா?
அந்த சபை எப்படிப்பட்ட சபை?
யூ வென் தேர் அண்ட் பிளான்டட் இட்.
நீங்க தானே போய் அந்த சபையை ஸ்தாபித்தீங்க.
சோ வாட் கேன் ஐ டு?
நான் செய்யட்டும்.
ஐ டிட் மை பெஸ்ட்.
எனக்கு முடிந்த சிறந்தவற்றை செய்தேன்.
ஐ வார்ன் தோஸ் எல்டர்ஸ்.
நான் அந்த மூப்பர்களை எச்சரித்தேன்.
ஐ ரோட் லெட்டர்ஸ் டு தெம்.
அவர்களுக்கு கடிதங்களை, நிருபங்களை எழுதினேன்.
ஐ கரெக்டட் தெம். ஐ ப்ரேட் ஃபார் தெம்.
அவர்களுக்காக ஜெபித்தேன். அவர்களை நான் திருத்தினேன்.
ஓகே, ஐ காண்ட் டு எனிதிங் அபௌட் இட்.
அதை குறித்து இன்னும் நான் ஒன்றும் செய்ய முடியாது.
But I fought a good fight.
ஆனால் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்.
ஐ ஃபினிஷ் மை கோர்ஸ்.
என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன்.
ஐ ஹவ் கெப்ட் தி ஃபெய்த்.
நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
Other people, if they don't do it, what can I do?
மற்றவர்கள் இப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்யட்டும்?
Our ministry will not be the Lord will not say we are a failure just because somebody else did not follow the Lord.
தேவ மற்றவர்கள் தேவனை பின்பற்றது அப்படினாலே நம்முடைய ஊழியம் அதில் தோற்று போய் விட்டோம் என்று ஆண்டவர் சொல்ல போவதில்லை.
Your personal life,
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை,
if you walk with Jesus,
இயேசுவோடு கூட நடக்கறாயா?
We cannot stand before the Lord and say, Lord, see the churches I planted.
ஆண்டவரே, நான் ஸ்தாபித்த சபைகளை பாரும் என்று சொல்லி அப்படி நாம் அந்த அடிப்படையில் தேவனத்தில் நிற்க முடியாது.
See how much work I did for you on the earth.
பூமியிலே நான் உங்களுக்காக எவ்வளவு வேலைகளை எல்லாம் செய்தேன் ஆண்டவரே.
That's not the mind of Christ.
அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல.
Jesus lived on earth.
இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார்.
For 33 and a half years.
33.5 ஆண்டுகள்.
For 30 years he did not do anything which we call ministry.
ஊழியம் என்று நாம் அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தையுமே அந்த 30 ஆண்டுகளிலே இயேசு செய்யவில்லை.
Supposing you had to live like that.
நீங்கள் அப்படி வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால்.
In 33 years.
33.5 ஆண்டுகள்.
Somebody asked you, what did you do for 30 years?
33 ஆண்டுகள் இந்த ஒளி பூமியில வாழ்கின்ற வைத்துக் கொள்வோம். நீங்கள் 30 ஆண்டுகள் என்ன செய்தீர்கள் பிரதர் என்று கேட்டால்,
ஐ ஹெல்ப் மை மதர்.
அம்மாவுக்கு உதவி செஞ்சேன்.
ஐ பிராட் வாட்டர் ஃப்ரம் தி வெல்.
கிணத்துல தண்ணீர் சேர்த்து வீட்டுக்கு கொண்டு வந்து தண்ணி பிடிச்சிட்டு
வந்து. ஐ ஹெல்ப்ட் ஹர் லிட்டில் வாஷ் க்ளீனிங் அப் தி ஹவுஸ் அண்ட் லுக் ஹெல்பிங் ஹர் இன் தி கிச்சன்.
வீடு கழுவுதல எங்க அம்மாவுக்கு உதவி செய்தேன். கொஞ்சம் அம்மாவுக்கு சமையல்ல கொஞ்சம் உதவி செய்தேன்.
வாட் எல்ஸ் டிட் யூ டு?
வேற என்ன?
Carpenter and earned some money to take care of my family.
நான் தச்சு தொழிலை செய்து பணம் சம்பாதித்து என் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொண்டேன்.
What else?
வேற என்ன செஞ்சீங்க?
I went to school.
ஸ்கூலுக்கு போனேன்.
If there was some poor widow or somebody, I would help them.
அங்கேயும் கூட ஏழை விதவை யாராவது இருந்தாலும் உதவி செய்திருக்கிறேன்.
Did you preach any sermons?
பிரசங்கம் பண்ணினீர்களா?
No, no.
இயேசு சொல்வார்,
இல்லை இல்லை. They won't allow me to preach in the synagogue.
தேவாலயத்தில் என்னை பிரசங்கிப்பதற்கு அவர்கள் அனுமதி கொடுப்பதில்லை.
But I did good to people.
ஆனால் நன்மைகளுக்கு ஜனங்களுக்கு நன்மை செய்தேன்.
I lived in my home. How much did you travel?
நான் வீட்டில் தான் இருந்தேன். இயேசுவே, நீங்க எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணினீர்கள்?
No travel. I was in a small village called Nazareth all the time.
நான் பிரயாணம் எல்லாம் பண்ணவில்லை. நான் சின்ன கிராமம், அந்த நாசரேத் ஊர்லே தான் இருந்தேன்.
What did you do? You wasted your life.
ஆண்டவரே, என்ன வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களா? 30 வருஷம் என்ன செஞ்சீங்க?
But the father looked at that life and said, this is my son. I'm very happy with.
இந்த வாழ்க்கையை பிதாவானவர் பரத்திலிருந்து பார்த்து, இவருடைய நேசகுமாரன், இவளை நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சாட்சி பகர்ந்தார்.
When he was 30 years old.
அவர் 30 வயதாக இருந்தார்.
That teaches us.
இது எதை நமக்கு போதிக்கிறது?
That your life is more important than your ministry.
உங்க ஊழியத்தை காட்டிலும் உங்க வாழ்க்கை தான் மிக மிக முக்கியம் என்பதை போதிக்கிறது.
That is one of the greatest lessons that today's Christians need to learn.
இன்றைய கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பெரிய பாடம் இதுதான்.
Supposing I have no gift of preaching at all.
எனக்கு பிரசங்கிக்க கூடிய வரமே இல்லை என்று வைத்துக் கொள்வோம்.
I cannot stand here.
நான் இங்கே நிற்க முடியாது.
Maybe I'm just sitting there in the congregation like one of you.
உங்களிலே ஒருவனாக நானும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்.
I can still have a testimony at the end of 70 years.
70 ஆண்டுகள் முடித்து நான் இன்னுமாய் ஒரு சாட்சி சொல்ல முடியும்.
The father can say I'm happy with your life.
என்னுடைய தாப்பனார் என்னை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையில் நான் பிரியமா இருக்கேன்
என்று சொல்ல முடியும்.
நீ ஒரு பிரசங்கத்தை கூட செய்யவில்லை.
You never planted a church.
ஒரு சபை கூட ஸ்தாபிக்கவில்லை.
You never wrote a book.
ஒரு புத்தகம் எழுதவில்லை.
You never healed a sick person.
எந்த வியாதியஸ்தனும் குணமாக்கவில்லை.
But you live faithfully in your life, the life I called you to live.
நீ வாழ வேண்டும் என்று நான் உனக்கு நியமித்த வாழ்க்கையை நீ உண்மையாக வாழ்ந்தாய்.
You obeyed me.
நீ எனக்கு கீழ்ப்படிந்தாய்.
When I told you to apologize to somebody, you did it immediately.
ஒரு இடத்துல போய் மன்னிப்பு கேள் என்று சொன்ன உடனே உடனடியாக நீ மன்னிப்பு கேட்டாய்.
When you told you not to handle money in that way, you obeyed me.
இதே போல பணத்தை புழங்க வேண்டாம் என்று சொன்னபொழுது நீ எனக்கு கீழ்ப்படிந்தாய்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
this is the mind of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை.
To think the way Jesus thought.
இயேசு எண்ணினது போலவே எண்ணுவது.
Not to think that ministry is more important than our
ஊழியம் தான் வாழ்க்கை காட்டிலும் முக்கியம் என்று எண்ணுவதல்ல.
The Holy Spirit will show us that.
பரிசுத்த ஆவியார் நமக்கு அதை காண்பிப்பார்.
Let's turn now to Hebrews chapter 5 again.
மீண்டும் நாம் எபிரேயர் 5 அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம்.
In Hebrews 5 we saw.
எபிரேயர் 5 அதிகாரத்திலே பார்த்தோம்.
A baby only drinks milk, verse 13, is not accustomed to the word of righteousness.
Hebrews 5:13 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான்.
But solid food, verse 14, is for the mature.
பலமான ஆகாரமானது அது வளர்ந்தவர்களுக்கு.
Who by practice have their senses trained to discern good and evil.
பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள்.
This is a very important verse.
இது மிக முக்கியமான ஒரு வசனம்.
There is a good and evil described in Genesis chapter 2, one tree called the tree of knowledge of good and evil.
ஆதியாம் 2 அதிகாரத்திலே நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு மரம் விருட்சம் இருக்கிறது என்று ஆதியாம் 2 அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
This good and evil is different.
ஆனால் இங்கே சொல்லப்பட்ட நன்மை தீமை என்பது வித்தியாசமானது.
I want to explain that to you.
இதை உங்களுக்கு நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன்.
When Adam was created,
ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது,
he did not have the knowledge of good and evil.
ஆதாமுக்கு நன்மை தீமை என்பதை குறித்த அறிவு இல்லை.
He was like a baby born today who doesn't know what is good and what is evil.
இன்றைக்கு பிறந்த குழந்தையைப் போல ஒரு குழந்தைக்கு எது நன்மை எது தீமை என்று தெரியாது.
He doesn't know the difference. The baby doesn't know the difference between eating mud and eating rice.
மண்ணை தின்பதற்கும் அரிசி சாப்பாட்டை தின்பதற்கும் உள்ள வித்தியாசம் அந்த குழந்தைக்கு தெரியாது. எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு விடும்.
He doesn't know what the knife is to be used for.
கத்தியை எதற்கு பயன்படுத்துவதென்று அந்த குழந்தைக்கு தெரியாது.
It has no knowledge of good and evil.
நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசம் அதை குறித்த அறிவு அந்த குழந்தைக்கு இல்லை.
As it grows there's a conscience.
ஆனால் மனசாட்சியில வளர வளர இது நன்மை இது தீமை என்று மனசாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறது.
This good and evil mentioned here is something more than that.
இங்கே சொல்லப்பட்ட நன்மை தீமை என்பது இதை காட்டிலும் அதிகமான ஒன்று.
See, in the worldly people also have a conscience.
உலக மக்களுக்கு கூட ஒரு மனசாட்சி இருக்கிறது.
Even they, some, any family, any religion, any atheist child also has a conscience.
எந்த மதத்தினரா இருந்தாலும் அல்லது நாத்திகர்களா இருந்தாலும் கூட அவர்களுக்கு என்று ஒரு மனசாட்சி உண்டு.
Their conscience tells them this is wrong, this is right.
அவருடைய மனசாட்சி இது தவறு இது சரி என்று சொல்லுகிறது.
And there are some people who try to live according to their conscience and many who ignore their conscience.
சிலர் மனசாட்சியின்படி வாழ முயற்சிக்கிறார்கள். சிலர் தங்களுடைய மனசாட்சி அல்ல தட்டி
விடுகிறார்கள்.
மனசாட்சியினுடைய வாழ பிரயாசப்படுகளை நாம் பார்க்கும்போது நல்ல மக்கள் என்று சொல்கிறோம்.
But that is not the highest standard of good and evil.
ஆனால் நன்மை தீமை என்பதனுடைய தரமானது அது உயர்ந்த தரம் அல்ல.
That is the lowest level.
அது மிகவும் கீழான தரத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை.
Conscience tells you don't kill.
மனசாட்சி சொல்கிறது கொலை செய்யக்கூடாது.
Don't commit adultery.
விபச்சாரம் செய்யக்கூடாது.
Don't tell lies.
பொய் சொல்லக்கூடாது.
But here,
ஆனால் இங்கே
it's talking about
நன்மை என்பது தேவனுடைய பரிபூரண சித்தம்.
That I can discern in a situation what is God's perfect will and what is not God's perfect will.
ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே எது தேவனுடைய பரிபூரண சித்தம் எது பரிபூரண சித்தம் அல்ல என்பதை நான் பகுத்து அறிய முடியும்.
How does that come?
அது எப்படி வருகிறது?
By practice their senses are trained, it says here.
இங்கே பார்க்கிறோம் அது பயிற்சியினாலே அவர்களுடைய பகுத்தறியத்தக்கதான உணர்வானது பயிற்சி கொடுக்கப்படுகிறது.
Let me show you an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
In Luke's Gospel chapter 4,
லூக்கா என சுவிசேஷம் 4 அதிகாரம்,
we read here that verse 40,
40 வசனம்.
Jesus was living in Simon's house, Simon Peter's house in verse 38.
38 வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார்.
And he healed his mother-in-law.
சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்ததை அங்கே இயேசு சுகப்படுத்தினார்.
And when people heard that,
ஜனங்கள் அதை கேட்ட உடனே,
all the people in that village brought all the sick people to him.
அந்த கிராமத்தில் இருந்த எல்லாருமே வியாதியஸ்தர்கள் எல்லாம் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள்.
Verse 40.
40 வசனம்.
And this ministry started at sunset.
சூரியன் மறையும் பொழுது இந்த ஊழியம் ஆரம்பிக்கிறது.
And it says he laid hands on all the people who came.
அங்கே வந்த ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார்னு வாசிக்கிறோம்.
He didn't just pray a general prayer. He laid hands on each person.
எல்லாரும் மொத்தமாய் வந்து நில்லுங்கள் என்று சொல்லி பொதுவான ஒரு ஜெபத்தை செய்யவில்லை. ஒவ்வொருவராக தலையிலே கை வைத்து ஜெபித்தார்.
That means it must have gone on for a few hours.
அப்படி என்று சொன்னால் அது ஒரு மணி நேரம் ஒரு சில மணி நேரங்கள் எடுத்திருந்திருக்கும். அவ்வளவு மக்களையும் தலையிலே கை வைத்து ஜெபிப்பதற்கு.
The demons were coming out, verse 41.
41 வசனத்திலே சிலருடைய வாழ்க்கையில் பிசாசுகள் வெளியே வருகிறது.
I don't know when he went to bed that night.
அந்த நாள் இரவு எத்தனை மணிக்கு அவர் நித்திரைக்கு சென்றார் என்று தெரியவில்லை.
Maybe midnight.
ஒரு நடுராத்திரி அவர் நித்திரைக்கு போயிருக்கலாம்.
But early morning,
அதிகாலையிலே,
before Simon and his wife woke up,
சிமோன் அவரும் அவருடைய துணைவியாரும் விழித்து எழும்புவதற்கு முன்பதாகவே,
Jesus had gone away from the house.
அவர் அந்த விட்டு போய் விட்டார்.
He quietly opened the door maybe 4:30 or 5 in the morning and went off.
4:30 மணி 5 மணி அதிகாலை மெதுவாக கதவை திறந்து அவர் வெளியே போய் விட்டார்.
Went off to some lonely place.
ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போய் விட்டார்.
To pray.
ஜெபிக்கும்படியாக.
Father,
தாப்பனே,
it looks as if there's a great revival taking place here. Many people are responding.
அநேகர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறார்கள். இங்கே ஒரு எழுப்புதல் வருகிறது போல ஒரு அடையாளம் தோன்றுகிறது ஆண்டவரே.
And my mind tells me I should stay here for some more days to
innum sila naatil inda ooriliye thangi irundhu ooliyam seiya vendum endru than enudaiya manadhu solugiradhu.
But what is your good and perfect will?
Anal thappane umudaiya pariboorna nanmiyana sitham enna?
You know what is best for me.
Edhu menmiyanadhu endru umakku theriyum.
What do you want me to do?
Naan enna seiya vendum endru neer virumbugireer?
As he prayed,
avarudaiya jabikkum bodhu,
there was no voice from heaven. We also don't hear a voice from heaven.
பரத்திலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. நமக்கும் பரத்திலிருந்து எந்த சத்தமும் கேட்பதில்லை.
As he prays,
ஜெபிக்கும் பொழுது,
he gets a feeling in his heart.
அவருடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு வருகிறது.
That's how we also know God's will.
இப்படி தான் நாமும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிறோம்.
I'm not supposed to stay here.
நான் இனிமேயும் இங்கே இருக்க கூடாது.
The Father says through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதா சொல்கிறார்.
Go to other places.
மற்ற இடத்துக்கு போ.
He's got an understanding of what is good and evil now.
இப்பொழுது நன்மை எது தீமை எது என்பதை குறித்த ஒரு அறிவை அவர் பெற்றுக்கொண்டார்.
What is evil?
தீமை என்ன?
To stay in this place.
அந்த இடத்திலே தொடர்ந்து தங்கி ஊழியம் செய்வது.
And preach.
பிரசங்கம் பண்ணுவது.
You say to stay in one place and preach is evil?
என்ன? ஒரே இடத்துல தங்கி அங்கேயே பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பது தீமையானதா?
Yeah, if God tells you you're not to be there, that is evil.
ஆம், தேவன் அங்கே நீ இருக்க கூடாது என்று சொன்னால் நீ தொடர்ந்து அங்கே இருந்தால் அது தீமையானது.
This is a much higher standard than that low level that all human beings live with.
எல்லா மனுஷர்களுமே வாழக்கூடிய கீழான மனசாட்சியின்படி வாழக்கூடிய நிலைமையை காட்டிலும் இது எவ்வளவு உயர்ந்த நிலை.
This is the mind of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை.
And so when people come to him,
அவர் ஜனங்களை நோக்கி வருகிறார்.
Verse 42.
42வது வசனம்.
Oh Lord, don't go away from here.
ஆண்டவரே இங்கிருந்து நீர் போக வேண்டாம்.
The Spirit of God is moving.
ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார்.
Stay here.
நீர் இங்கே தங்கி இருக்க வேண்டும்.
We need you here. So many people are asking for you.
எல்லா மக்களும் வந்து உங்களிடத்தில் பல மக்கள் கேட்கிறார்கள். இங்கே தான் இருக்க வேண்டும்.
He said no.
ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
I've already heard my father.
நான் ஏற்கனவே பிதாவினத்தில் பேசிவிட்டேன்.
I have to go to the other cities.
நான் மற்ற பட்டணங்களுக்கு போக வேண்டும்.
I have to go and do what my father told me to do.
நான் போய் இன்னது செய்ய வேண்டும் என்று என்ன என் பிதா சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் நான் செய்வேன்.
Sometimes
சில சமயத்திலே
to do God's will.
தேவ சித்தத்தை செய்வதற்கு
we have to go against the advice of everybody.
எல்லாருடைய ஆலோசனைக்கும் விரோதமாக நாம் போக வேண்டியிருக்கலாம்.
When God called me to leave the navy about 45 years ago.
45 ஆண்டுகளுக்கு முன்பதாக கப்பற்படையின் அதிகாரி என்ற அந்த வேலையை விட்டுவிட முடியாய் ஆண்டவர் சொன்னபொழுது
and I put in my resignation it was not accepted.
என்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி என்னை எழுதி நான் அங்கே கொடுத்தேன் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
I was in a church in Cochin.
கொச்சின் என்ற பட்டணத்திலே நான் ஒரு சபையிலே இருந்தேன்.
Everybody in the church told me.
அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொன்னார்கள்.
See, God has not called you.
பாத்தீங்களா? தேவன் உங்களை அழைக்கவில்லை.
Your resignation is not accepted.
நீங்கள் கொடுத்த அந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
Everybody.
ஒவ்வொருவரும் சொன்னார்கள்.
They all wanted me to stay there.
எல்லாருமே நான் அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
If I had listened to them,
அவர் சொல்லுவதற்கெல்லாம் நான் கேட்டிருந்தால்
I would not be here today.
இன்றைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன்.
I was young. I was only about 24 years old.
அப்பொழுது எனக்கு 24 வயது தான் இருந்தது. நான் வாலிபனாக இருந்தேன்.
And I said, Lord, what should I do?
ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன்.
All these much older believers are saying I should not leave.
என்னை காட்டிலும் வயது முதிர்ந்த விசுவாசிகள் எல்லாரும் நான் இங்கிருந்து போக கூடாது என்று சொல்கிறார்கள்.
As I prayed,
நான் ஜெபிக்கும் பொழுது
the Lord said to my heart,
ஆண்டவர் உள்ளத்திலே சொன்னார்,
What did Moses do when Pharaoh said, I will not let you go?
நான் உன்னை போக விட மாட்டேன் என்று பார்வோன் மோசேயின் இடத்தில் சொன்ன பொழுது மோசே என்ன செய்தார்?
He went back.
அவன் மீண்டும் திரும்பி போனார்.
And when he said again, I won't let you go.
விட மாட்டேன் என்று பார்வோன் சொன்ன பொழுது
again he went back.
மீண்டும் மோசே பார்வோன் போய் எங்களை விடுங்கள் என்று கேட்டார்.
I got my answer.
எனக்கு பதில் கிடைத்து விட்டது.
So I did not care what these other people
said. அவை மற்ற எல்லாரும் சொல்லக்கூடிய ஆலோசனைக்கு செவி கொடுக்கவில்லை.
I applied again.
மீண்டும் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன்.
Again they said no.
மீண்டுமாய் முடியாது என்று சொல்லிவிட்டேன்.
Again I applied.
மீண்டுமாய் நான் விண்ணப்பித்தேன்.
And after 2 years.
2 வருஷங்கள்.
Said okay go.
சரி போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள்.
If I had listened to man at that time.
அந்த நேரத்திலே மனிதர்களுக்கு செவி கொடுத்திருந்தால்
I would have completely missed the will of God for my life.
என்னுடைய வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருந்த சித்தத்தை முற்றிலுமாக தவறவிட்டிருந்திருப்பேன்.
I wouldn't have gone into sin.
பாவத்துக்குள்ளாய் போயிருந்திருக்க மாட்டேன்.
I wouldn't have gone to hell.
நரகத்துக்கு போயிருந்திருக்க மாட்டேன்.
I would not have done what God wanted me to do in the last 35 years.
கடந்த 35 ஆண்டுகளாக தேவன் என்ன காரியங்கள் எல்லாம் செய்ய தீர்மானித்திருந்தாரோ அவைகளெல்லாம் நடந்திருக்காது.
You would never have seen me.
நீங்களும் என்னை பார்த்திருக்க மாட்டீர்கள்.
I have been wasting my life as some admiral in the navy or something.
நான் கப்பற்படையில் ஒரு அட்மிரலாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருந்திருப்பேன்.
Many people miss the will of God because they don't wait to discern Lord, what is your will, what is not your will?
ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தம் எது இல்லை என்று பகுத்தறிய முடியாததனால் அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
But you can't ignore God's word and suddenly when you need a guidance say Lord guide me.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அள்ள தட்டி விட்டு அலட்சியம் பண்ணி விட்டு அலட்சியம் பண்ணி விட்டு திடீரென்று ஒரு சுற்றி சூழ்நிலை வருகிறது எனக்கு முடிய வழிநடத்தலை தாரும் என்று சொன்னால் கிடைக்காது.
So many people disobey God so many years.
அநேக பிள்ளைகள் அநேக வருடங்களாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள்.
And then in a time of crisis they say oh God tell me what should I do now.
பிரச்சனை உச்ச கட்டத்திற்கு வரும்பொழுது ஆண்டவரே நீர் சொல்லும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள்.
You won't hear his voice.
அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டீர்கள்.
Must hear his voice every day.
ஒரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும்.
When the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
even though that person is not asking you to repay your debt, pay it back.
அந்த மனிதன் நீங்கள் வாங்கின கடனை திருப்பி தா என்று கேட்காவிட்டாலும் நீ திருப்பி கொடு என்று சொல்கிறார்.
Will Jesus remain in debt, financial debt to anybody?
Yes, யாரிடத்திலாவது பொருளாதார பண விஷயத்திலே கடன் பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பாரா? இல்லை.
Then you as a Christian don't
இருக்கக்கூடிய நீ யார் இடத்திலையும் கடன் வாங்க
கடனை
திருப்பி செலுத்து.
Be a son of a rich father in heaven.
பரத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வரியமான பிதாவுக்கு பிள்ளைகளாக இருந்து விடுங்கள்.
The Lord says go and apologize to that person.
அந்த நபரிடத்திலே போய் மன்னிப்புக்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And the Lord says shut your mouth now and don't speak the way he is speaking to you in anger.
இப்பொழுது வாயை மூடிக்கொள். அவர் உன்னிடத்தில் கோபமாய் பேசுகிறாரே அதே போல நீ மாறுத்தரம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்.
These little things along the way.
இந்த செல்கிற வழியில இந்த சிறு காரியங்களுக்கு
you listen.
செவி கொடுங்கள், செவி கொடுங்கள், கவனியுங்கள்.
You humble yourself.
உங்களை தாழ்த்துங்கள்.
And do what is right.
எது சரியோ அதை செய்யுங்கள்.
One day.
ஒரு நாளிலே.
When you have a major decision to take.
ஒரு எடுக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்மானம் வருகிறது.
Say, Lord, ஆண்டவரே, what shall I do? நான்
என்ன செய்யட்டும்?
You will hear the voice of God like a trumpet in your heart.
உங்களுடைய உள்ளத்திலே எக்காலத்தை போல ஒரு சத்தத்தை கேட்பீர்கள்.
Allow the Holy Spirit to change your mind every day.
ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மனதை மாற்றும்படிக்கு நீங்கள் இடமளியுங்கள்.
Just like in Genesis 1, the earth was changed.
ஆதி ஒன்றாம் அதிகாரத்திலே இந்த பூமியானது மாறியது என்பது போல.
In the beginning of the Genesis 1, the earth is like a dark.
ஆதி ஒன்றாம் அதிகாரம் ஆரம்பத்திலே பார்க்கிறோம் பூமியானது இருளாய் இருந்தது.
And your mind may be like that.
மனதும் அதே போல இருக்கலாம்.
But little by little by little that earth changed.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகமா பூமியானது மாற ஆரம்பித்தது.
The earth responded to the word of God every day.
ஒவ்வொரு நாளும் தேவன் பேசுகிற வார்த்தைக்கு இந்த பூமியானது செவி கொடுத்து கீழ்ப்படிந்தது.
Responded to the moving of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய அசைவுக்கு அது செவி கொடுத்தது. ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கக்கூடிய அதே ஆவியானவர்
moved over the earth.
அவர் பூமியின் மீது அசைவாடினார். நம்முடைய சிந்தையிலே அசைவாடுகிறார்.
I want to change your dark mind till it becomes as bright like these lights.
உன்னுடைய இருளடைந்த மனதானது இந்த ஒளியைப் போல பிரகாசமாகும் வரைக்கும் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்.
So we allow our mind to be renewed by the word of God.
ஆகவே தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய மனதை மறுவப்படுத்தும்படியாய் அனுமதிக்கும் பொழுது.
Why is our mind dark?
ஏன் நம்முடைய மனது இருளாய் இருக்கிறது?
Because we have absorbed the values of the world from childhood.
சிறு பிராயம் முதல் இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளையினாலேயே நாம் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம்.
We have read filthy stories.
கதைகள் மூலமாக
we have seen filthy pictures.
அசுத்தமான படங்களை பார்த்திருக்கிறார்கள்.
We watched movies, television. Mind is corrupt and dark.
அசுத்தமான சினிமா காட்சிகள் சீரியல் காட்சிகளை பார்த்து பார்த்து மனதானது கெட்டு போய் இருளடைந்து விட்டது.
We have listened to gossip, gossip, backbiting. Our mind is dark.
மற்றவர்களை குறை சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 புறங்குறி புறங்குறி மனதானது இருளடைந்து விட்டது.
Now the Holy Spirit says, I want to change that dark.
இப்பொழுது இந்த இருளை நான் மாற்றப் போகிறேன், மாற்ற விரும்புகிறேன் என்று ஆவியானவர் சொல்கிறார்.
What a wonderful thing it is to have a mind that is bright like that light that can hear God.
பிரகாசிக்கிற ஒளியைப் போல ஒரு மனதை கொண்டு தேவனை கேட்பது எவ்வளவு நல்லது பிரியமானவர்களே.
Why is it when you read the Bible you don't get anything out of it?
ஏன் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் உங்களுக்கு வெளிப்பாடு கிடைப்பதில்லை?
Because the mind is dark.
உங்களுடைய மனது இருளாய் இருக்கிறது.
If you try to read a book in the darkness, can you read anything?
இருட்டிலிருந்து ஒரு புத்தகத்தை படிக்க முயற்சித்தால் ஏதாவது படிக்க முடியுமா?
No.
இல்லை, முடியாது.
The book is all right.
புத்தகம் சரியான புத்தகம்தான்.
But there's no light.
ஆனால் அங்க ஒளி இல்லை.
The Bible is okay. It's God's word.
இது தேவனுடைய வார்த்தை தான். இது நன்றாக தான் இருக்கிறது.
You're in darkness in your mind.
உங்களுடைய மனதிலேயோ நீங்கள் இருளிலே இருக்கிறீர்கள்.
Because when God told you to do something, you didn't listen.
ஒன்றை செய்ய முடியாது. தேவன் சொன்ன பொழுது நீ செவி கொடுக்கவில்லை.
From today.
இன்றிலிருந்து.
Say, Lord, it's going to be different.
ஆண்டவரே, வித்தியாசமா இருக்க போறது
என்று சொல்லுங்க. Tell me the smallest little thing, I will do it.
சிறு காரியத்தை கூட சொல்லுங்க ஆண்டவரே, நான் உடனடியாக கீழ்ப்படிவேன்.
Just make it clear to me that it is you speaking and not the devil.
ஆனால் பேசுகிறது மட்டும் நீர்தான், பிசாசு அல்ல என்பதை மட்டும் எனக்கு தெளிவுபடுத்தி விடு.
Not the devil quoting scripture.
வேத பிசாசு வேத வசனத்தை கோட்டி பேசுவது அல்ல.
Lord, once I'm sure it is you, I will obey immediately.
ஆண்டவரே, நீர்தான் பேசுகிறீர்கள் என்பதை நான் நிச்சயப்படுத்திக் கொண்டால் நான் உடனடியாக கீழ்ப்படிவேன்.
You'll find your ears become clear.
உங்களுடைய செவியானது சுத்தமாகிறதை பார்ப்பீர்கள்.
Your mind gradually little by little by little becomes clearer.
உங்களுடைய மனதும் கூட கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது தெளிவாகிக் கொண்டே வருகிறது.
Your mind becomes like the mind of Jesus Christ.
உங்களுடைய மனது கிறிஸ்துவினுடைய மனதை போல மாறுகிறது.
Let me show you one last verse.
ஒரு கடைசி வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
See what the apostle Paul could testify.
அப்போஸ்தலன் பவுல் என்ன சாட்சி சொன்னார் என்று
பாருங்கள். 1 Corinthians 2.
1 கொரிந்தியர் 2 அதிகாரம்.
Verse 15.
15 வசனம்.
A spiritual man can appraise everything.
ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்.
That means he can put a value on everything.
அவருடைய பொருள் என்னவென்றால் ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவுதான் மதிப்பு என்று சொல்லி மதிப்பிடுகிறான்.
In the world they have appraisers who value this house cost so much, this house cost so much.
இந்த உலகத்திலே அப்ரைசர் என்று ஒரு வேலையாளர் இருக்கிறார். அவருடைய வேலையை வந்து மதிப்பீட்டாளர். ஒவ்வொரு சொத்து இவ்வளவு மதிப்பு மதிப்பு என்று சொல்லி மதிப்பீடு போடுகிறார்.
A spiritual man alone can put the value on everything in this world.
இந்த உலகத்திலே காணப்படுகிற பல காரியங்களுக்கு ஆவிக்குரியவன் மட்டுமே இவ்வளவுதான் இதற்கு மதிப்பு என்று சொல்லி மதிப்பீடு போடுகிறான்.
Money.
பணமா?
No value.
அது மதிப்பில்லை.
Humility.
தாழ்மையா?
மதிப்பு. He can appraise everything.
அவன் இப்படி ஒவ்வொன்றையும் மதிப்பீடு செய்கிறான்.
But he himself cannot be appraised by anybody.
ஆனால் அவனோ யார் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்.
How does he do that?
எப்படி வந்து அதை செய்கிறான்?
Last part of verse 16.
16 வசனத்தின் கடைசி வார்த்தை.
We have the mind of Christ.
எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
That is how we become spiritual.
இப்படித்தான் நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோம்.
We have the mind of Jesus Christ.
நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
think that a human being can come there like Paul could?
ஒரு சாதாரண மனுஷன் பவுல் எழுந்தது போல இந்த நிலைக்கு வர முடியுமா? கிறிஸ்தவன் சிந்தை கொண்டவனாய்
then we will be able to evaluate everything in this world correctly.
அப்பொழுது நாம் இந்த பூமியிலே காணப்படுகிற பல காரியங்களுக்கு சரியாக மதிப்பு இவ்வளவுதான் என்று போட்டு பார்ப்போம்.
Otherwise our value system is all wrong.
இல்லாவிட்டால் நம்முடைய மதிப்பீடுகளே மதிப்பீடே தவறாக இருக்கிறது.
Like little children.
சில பிள்ளைகளை போல
who think a 2 rupee toy is more valuable than a 500 rupee note.
500 ரூபாய் நோட்டை காட்டிலும் 2 ரூபாய் காசு தான் அதிக மதிப்பு என்று எண்ணுகிறார்கள்.
Because that makes a lot of noise.
என்றால்
சத்தம் வருகிறது. மதிப்பிடுகிறார்கள்
அப்படி இருக்குமானால் ஏன் நீங்களும் நானும் அப்படி மாற முடியாது? நாம் ஜெபிப்போம்.
Help us not to be occupied with theories but with reality.
ஆண்டவரே, ஏதோ கோட்பாடுகளினாலே நாங்கள் கவரப்பட்டவர்களை அல்ல, யதார்த்தத்தினால உண்மையான காரியங்களினாலே கவரப்படட்டும். ஆண்டவரே,
we humbly ask in Jesus' name.
இயேசு நாமத்தினாலே தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.